இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8073992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நிற் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு அன்பா சுயநலமா, லவ் ஆர் செல்ஃபிஷ். அநேக நேரங்களில் நாம் தேவனை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நீர் உண்மையிலே அன்புள்ள தேவனா அல்லது சுயநலம் உள்ள தேவனா என்று நாம் கேட்பதுண்டு. ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஏசையா 41:10 வசனத்தை வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன். இங்கே பார்க்கும் பொழுது வேத வார்த்தை இவனமாக சொல்கின்றது, பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனது வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதாவது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த வேத வசனத்தின் மையத்தில் வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அன்புள்ளவர் என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஆனாலும் நம் மனதில் இருக்கக்கூடிய கேள்வி, தேவன் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா என்ற கேள்வி நம்முடைய சிந்தைக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் சத்தியத்தை அறிந்ததினால் என் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே, கிறிஸ்துவை பின்பற்றினதனால் என் வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் இருக்கிறதே, அல்லது நான் அன்பா இருக்கிறதுனாலே என்னுடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்கள் இருக்கிறதே, இதற்கெல்லாம் காரணம் கிறிஸ்துதானா என்ற கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இன்று நாம் மூன்று காரியங்களை படிக்க இருக்கிறோம். முதலாவது, எருசலேமின் அழிவில் வெளிப்பட்டது தேவனுடைய அன்பா அல்லது தேவனுடைய சுயநலமா. இரண்டாவது, ஆதிகால திருச்சபையின் உபத்திரவத்தில் வெளிப்பட்டது தேவனுடைய அன்பா அல்லது சுயநலமா. மூன்றாவது, தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அன்பா சுயநலமா. இந்த மூன்று காரியங்களை தான் இந்த நாளிலும் கூட நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகின்றோம். ஆனால் சாத்தான் நம்மை வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய வஞ்சனையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதே இதனுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. எருசலேமின் அழிவு நம் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது என்று பார்க்கலாம். ஏனென்று பார்க்கும் பொழுது எருசலேம் அழிவில் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்ச யூதர்கள் மரித்து போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் மரித்து போய்விட்டார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அழிவு நிகழ்ந்ததை பார்க்கிறோம். நாம் ஒருவேளை பார்க்க வேண்டுமென்றால் ரோம தளபதி தீத்துராயன் லட்சக்கணக்கான ஒரே கொன்றதாக வரலாறு கூறுகின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எருசலேம் பாலாக்கப்பட்டது, குழந்தைகளும் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இதற்கு காரணம் யார்? கிறிஸ்துதானா? இதற்கு காரணம் யார்? தேவன்தானா? தேவன் ஏன் இதை அனுமதித்தார் என்ற கேள்வி வருகிறது. நிச்சயமாகவே இதற்கு காரணம் அவர் இல்லை. ஏனென்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், எத்தனைய தரம் இயேசு கிறிஸ்து எருசலேமின் அழிவை குறித்து அவர்களுக்கு எச்சரித்தார். மத்தேயோ 24:2 வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தம்முடைய சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு பதில் என்ன என்று பார்க்கும் பொழுது, எவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய இந்த எருசலேம் நகரம், இந்த தேவாலயம் எல்லாம் இடிந்து கீழே விழும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது நடக்க கூடிய ஒரு சம்பவத்தை முன்பதாகவே சொல்கின்றார். இதை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவோட இருதயம் எப்படி இருந்தது? அவர் சந்தோஷமாக இருந்தாரா அல்லது இல்லை கவலையாக இருந்தாரா? லூக்கா 19:41 வசனம், அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. இங்கே பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, இயேசு கிறிஸ்து சமீபமாய் வரும் பொழுது அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நிச்சயமாகவே எருசலேமின் அழிவு இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பம் இல்லை. அது அழிக்க கூடாது அல்லது அழியக்கூடாது என்றுதான் அவர் முயற்சி செய்தார். அதற்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கின்றோம். யோவான் 1:11 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் தமக்கு சொந்த மானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது யூத ஜனங்களை தேடி, இஸ்ரவேல் ஜனங்களை தேடி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நம்மை தேடி அவர் வரவில்லையா என்று நாம் கேட்கலாம். நிச்சயமாகவே அவர் நம்மையும் தேடி வந்தார், அது உண்மை. ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்து யூத குலத்தில் பிறக்க வேண்டும் என்ற கேள்வி எப்பொழுதாவது உங்களுக்கு தோன்றியிருக்கிறதா? நாம் யோசிக்கும் பொழுது யூதர்களுக்கு மாத்திரமே வேதாகமத்தை குறித்து அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். எருசலேம் இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாக காணப்பட்டார்கள். இன்னும் நான் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அதற்கு பிறகு அவர்களுக்கு பிறந்த 2 குழந்தைகள், அவர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது காயினை குறித்து படிக்கின்றோம், ஏபேலை குறித்து படிக்கின்றோம். அங்கே ஏபேல் கொலை செய்யப்படுகின்றார் என்று பார்க்கின்றோம். ஆனால் காயேன், அவர் உயிரோடு இருந்து அவருடைய சந்ததி வரக்கூடியதை பார்க்கிறோம், தீமையான சந்ததி வரக்கூடியதை பார்க்கிறோம். அதுக்கடுத்து நாம் வாசிக்க வேண்டும் என்றால், ஜல பிரளயத்துக்கு பிறகு நோவாவுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் ரோவாவுடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு சந்ததியிலிருந்தே தீமையான காரியங்களும் வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நல்லவர்களும் இருந்தார்கள், கெட்டவர்களும் இருந்தார்கள், தீயவர்களும் இருந்தார்கள், தேவனை பின்பற்றக்கூடியவர்களும் இருந்தார்கள். அப்படி தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தாராக வேர் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது யூத ஜனங்கள், எருசலேம் ஜனங்கள். ஏனென்று பார்க்கும் பொழுது அவர்கள் தான் ஆதாமுடைய காலகட்டத்திலிருந்து, நோவாவுடைய காலகட்டத்திலிருந்து, ஆபிரகாமுடைய காலகட்டத்திலிருந்து உண்மையாய் இருந்து 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 அவருடைய சொந்த ஜனங்களாக வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆகையால் தான் தேவன் அவர்களை தேடி வந்தார். ஏன் அவர்களை தேடி வர வேண்டும் என்றால், அவர்களுக்கு தான் வேதத்தை குறித்து நன்கு தெரியும். ஆகையால் ஆண்டவர் அவர்களுடைய இடத்திலே வந்து அவர்களுக்கு நான் தான் மேசியா என்பதை வெளிப்படுத்தி அவர்கள் வாயிலாக இந்த உலகத்திற்கு சுவிசேஷம் பரவ வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தார். அவர்கள் வாயிலாக இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவர்கள்தான் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசுவினுடைய ஊழியத்தில் நீங்கள் பார்க்கலாம், எல்லா விதமான தரப்பினரையும் அவர் நேசித்தார். எல்லா விதமான நோயாளிகளையும் அவர் குணமாக்கினார். குஷ்டரோகிகளை தொட்டார். விபச்சார பெண்ணை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ஆகையால் இயேசு கிறிஸ்துவுடைய மனதில் இவன் புறஜாதி, இவன் யூதன் என்ற எண்ணம் இருந்ததே கிடையாது. ஆனால் இவர்கள் வாயிலாக சத்தியம் பரவ வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார். ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கின்றோம். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால் நடந்த உபத்திரவங்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது எருசலேமின் அழிவை குறித்து நாம் படிக்கின்றோம். இயேசு எத்தனையோ முறை மனம் திரும்பும்படியாகவும் தன்னுடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் மன்றாடினார். ஆனால் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அதாவது இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்பதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது, தம் மக்களை காப்பாற்ற அவர் முடிந்தவரை முயற்சி செய்தார். அதனால்தான் ரோம படை வரும்போது நீங்கள் இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள் என்று முன்பதாகவே இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார். இருப்பினும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. மூன்றாவது, இதனுடைய அழிவிற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவன் யாருடைய சுய திட்டத்திலும் அவர் செயல்படுகின்றது அல்ல. சிறு பிள்ளைகள் கொலை செய்யப்படத்தக்கதாக அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு காரணம் தேவன் அல்ல, சாத்தான் தான் என்று பார்க்கின்றோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவன் நினைத்திருந்தால் எருசலேம் ஜனங்களை அழிவிற்கு உட்படுத்தாதபடி அவர் நேரடியாக வந்து காப்பாத்திருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய தீர்மானத்தை அவர் மதிக்கக்கூடியவராக இருக்கிறார். யாரையும் அவர் கட்டாயமாக மனமாற வேண்டும் அல்லது கட்டாயமாக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஒருபோதும் விரும்பியதில்லை. ஆகையால் தான் இன்றளவும் நாம் எத்தனை முறை பாவம் செய்தும் ஆண்டவர் நம்மை மன்னிக்கக்கூடியவராகவே இருக்கிறார். அதை தடுக்கவோ அல்லது அதை விட்டு வெளியே வர நம்மை ஆண்டவர் ஒரு தண்டனைக்குள்ளாக அவர் உட்படுத்துவது கிடையாது. இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். ஏன் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய சுய தீர்மானத்தின்படி அநேக நேரங்களில் நாம் பலவிதமான பிரச்சனைகளிலே சிக்கொண்டுகின்றோம் என்று பார்க்கின்றோம். ஆகையால் எருசலேமின் அழிவிற்கு காரணம் இயேசு கிறிஸ்து அல்ல, தேவன் அல்ல, அவர்கள்தான். நாம் வாசிக்கலாம், ஒரு சில வார்த்தைகளை வாசிக்கலாம். லூக்கா 19:41-44 நாம் வாசிக்கும் பொழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிகையாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நான் உன்னை சந்திக்கும்படி வந்தேன், ஆனால் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த இடத்தை முற்றுகையிடும்படியாக படைகள் வரும், அவர்கள் உங்களை தகர்த்து போடுவார்கள் என்று முன்பதாகவே தீர்க்க தரிசனமாய் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா, விசுவாசிக்கவில்லையா, எப்படி என்று நாம் கேட்கலாம். யோவான் 5:39-40 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்ல ஒரு வார்த்தை, வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இங்கே இயேசு கிறிஸ்து என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றவைகளும் அவைகளே என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே அவர்களிடம் இருந்த வேதாகமும் பழைய ஏற்பாடு என்று பார்க்கின்றோம். அவர் சொல்லக்கூடிய காரியம், பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்றால் நான் தான் அந்த மேசியா என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள், ஆனால் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை, நீங்கள் வாசிக்கவில்லை என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த எருசலேமின் அழிவிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களும் சரி, புறஜாதியார்களும் சரி, அவர்கள் இரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படக்கூடியதை பார்க்கிறோம். வரலாறு அவ்வனமாக சொல்கின்றது. சங்கீதம் 46:1 வாசிக்கும் பொழுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், அவருக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஜனங்களை ஆண்டவர் இரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்கள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த அடையாளங்களுக்காக இந்த யூத ஜனங்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் புறஜாதியார்கள் காத்திருந்தார்கள். என்னென்ன அடையாளம்? தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். என்ன தீர்க்க தரிசனம்? செஸ்டியஸ் ரோம படைகளும் நகரத்தை முற்றுகையிட்டார்கள். அதாவது நகரத்தை நீங்கள் முற்றுகையிடும் பொழுது, அந்த ரோம படை முற்றுகையிடும் பொழுது, அதுவே நீங்கள் இந்த இடத்தை விட்டு செல்வதற்கான சரியான நேரம். இதற்காக காத்திருந்தார்கள். யூத படையினர் அவர்களை விரட்டி அடித்தார்கள். தீர்க்க தரிசனம் சொன்ன வண்ணமாகவே அங்கே என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, ரோம படைகள் நகரத்தை முற்றுகையிட்டார்கள். அப்பொழுது யூத படையினர்கள் அந்த ரோம படையினரை அவர்கள் விரட்டி அடித்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் இந்த தருணத்திலே, இந்த அடையாளத்திற்காக, தீர்க்க தரிசன நிறைவேறுவதற்காக காத்திருந்த உண்மையான கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் ஓடி சென்றார்கள். அந்த எருசலேம் நகரத்தை விட்டு ஓடி சென்றார்கள். எருசலேமில் இருந்த கிறிஸ்தவர்கள் யோர்தான் நதிக்கு அப்பால் தப்பி சென்றார்கள் என்று வரலாறு சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆகையால் அவர்கள் மீட்கப்பட்டார்கள், இரட்சிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து எங்கே இதை சொல்லியிருக்கிறார்? எருசலேம் நகரம் முற்றுகையிடும் பொழுது நீங்கள் மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் ஓடி போங்கள் என்று நாம் வாசிக்கலாம். லூக்கா 21:20-24 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நான் வாசிக்கின்றேன். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். ஆண்டவர் சொல்கின்றார், எருசலேம் சேனைகளால் சூழப்படும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக, நீங்கள் ஆயத்தமாக இருக்கும் பொழுது, ஆயத்தமாக நீங்கள் இருந்து அந்த இடத்தை விட்டு செல்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். 21:1, அப்பொழுது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கும் ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்து பிரவேசியாமல் இருக்கவும் கடவார்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அடையாளத்தை குறித்து சொல்லப்பட்டு அதை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது அங்கே எருசலேம் நகரம் சேனைகளால் சூழப்படும் பொழுது நீங்கள் ஓடி போக வேண்டும், யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போங்கள், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்பட்டு நாட்டுப்புறங்களுக்கு செல்லுங்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். நகரத்தில் இருக்கிறவர்கள், ஆகையால் இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் இதற்காகவே காத்திருந்த உண்மையான கிறிஸ்தவர்கள் இதை அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். இதனால் அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். சில நேரங்களில் தேவன் அவர்களை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தாலும் அவர்கள் வெற்றி சிறந்தவர்கள், அவர்கள் மரித்தும் பேசுகின்றார்கள். சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கும் பொழுது உண்மையாயிருந்த கிறிஸ்தவர்கள் மறிக்க வேண்டிய சூழ்நிலை நிகழ்கின்றது. ஆனால் அவ்வாறு நிகழ்ந்தாலும் அவர்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நின்றது நிமித்தமாக அவனுடைய இரண்டாவது வருகையிலே அவர்கள் உயிர்த்து எழுவார்கள் என்று பார்க்கின்றோம். ஆகையால் எருசலேமின் அழிவில் வெளிப்பட்டது தேவனுடைய அன்பு மாத்திரமே, சுயநலம் கிடையாது என்று பார்க்கின்றோம். ஆதிகால திருச்சபையில் உபத்திரவத்தில் எது வெளிப்பட்டது? அன்பா சுயநலமா என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் அன்புள்ளவராகவே இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 7:57-60 வரை நாம் வாசிக்கும் பொழுது ஆதிகால திருச்சபையில் இருந்த ஸ்தேவானை அந்த காலகட்டத்தில் இருந்த பரிசேர சதுசேயர்கள் கொலை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தேவன் அவர்களுக்கு உண்மையுள்ளவராக அன்புள்ளவராக இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 4:14-5:17-18 8:1-7:59 இந்த வசனங்கள் வாசிக்கும் பொழுது சீடர்களை சிறைபிடித்தார்கள், உபத்திரவத்தையும் மரணத்தையும் அநேகர்கள் சந்தித்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் சாத்தான் இவர்களை கட்டி வைக்க வேண்டும் என்று நினைத்தான். எந்த அளவுக்கு கட்டி வைக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த அளவுக்கு சத்தியம் பரவினது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு சத்தியம் பரவி சென்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் ஆதிகால திருச்சபையில் உபத்திரவம் இருந்தது, மரித்தும் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த நிமித்தமாக அநேகர்கள் மனம் திரும்பினார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. உபத்திரவத்தின் மத்தியிலும் திருச்சபை வேகமாக வளர்ந்தது. அப்போஸ்தலர் 2:41 நாம் வாசிக்கும் பொழுது 3000 பேர் ஞானஸ்தானம் எடுக்கின்றார்கள். 4:4 நாம் வாசிக்கும் பொழுது 5000 பேர் சேர்க்கப்படுகின்றார்கள். ஆகையால் இது மாதிரி வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அநேகர்கள் நாளடைவிலே ஆதிகால திருச்சபையை சேர்ந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். சாத்தான் எந்த அளவுக்கு ஊழியத்தை முடக்க நினைத்தானோ அந்த அளவுக்கு அவர்கள் உண்மையாக இருந்து சத்தியத்தை வளர்த்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சமுதாயத்தின் மீது அவர்கள் அக்கறை காண்பித்தவர்களாக இருந்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்போஸ்தலர் 4:10 நாம் வாசிக்கும் பொழுதும் சரி, அப்போஸ்தலர் 2:2 வாசிக்கும் பொழுதும் சரி, அங்கே பார்க்கும் பொழுது அவர்களிடம் இருந்த அநேக பணங்களையும் செல்வங்களையும் உணவுகளையும் ஒன்றாக பகிர்ந்து அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, ஆதிகாலை திருச்சபை வளர்ந்ததுக்கு காரணம் அவருடைய பிரசங்கம் மாத்திரம் அல்லைங்க, அவர்களுடைய வாழ்க்கையும் கூட. அவர்கள் சுயநலமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆதிகால திருச்சபையில் தேவன் சுயநலமாக இல்லை, அன்பாக இருந்தார். ஆதிகால திருச்சபை அங்கத்தினர்கள் அன்பாக இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். கடைசியாக தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அன்பா சுயநலமா? பிரியமானவர்களே, தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அன்பு, அன்பு, அன்பு. யோவான் 13:35 நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது, பிறருக்கு அன்பை செலுத்தும் பொழுது, அதன் வாயிலாக நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சீடர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொல்லக்கூடிய பார்க்கின்றோம். 1 யோவான் 4:21 வாசிக்கும் பொழுது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கின்ற இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் உண்மையிலே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுடைய சகோதரனிடத்திலும் நீங்கள் அன்பு கூற வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சூழ்நலம் இல்லாதவர்களாக, அன்புள்ளவர்களாக, அன்புள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க. ஆம் தகப்பனே, நீர் அன்புள்ள தேவன், சுயநலமுள்ள தேவன் இல்லை என்று வேதம் சொல்கின்றதப்பா. உம்முடைய அன்பு நாங்கள் புரிந்து கொண்டு உம்முடைய பாதையிலே நடத்தப்படுவோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்டு நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆசிரியர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்,
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.